கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். நினைவு குறிதலின் தியானங்கள் தமிழாக்கம் ரீப்ரின்ஸ் 3749. பாடத்தின் தலைப்பு பஸ்காவை பலியிட வேண்டிய. பக்கம் 87 90 முடிய. லூகா எழுதின சுவிசேஷம் 22:7. பஸ்கா என்ற வார்த்தையானது யூதர்கள் மத்தியில் பண்டிகை வாரத்திற்கென்று, அதாவது நீசான் மாதம் 15 துவங்கும் பஸ்கா பண்டிகைக்கென்று வழக்கமாக பயன்படுத்தப்படும் பெயராய் காணப்படுகின்றது. ஆனால் இதயம் மற்றும் பண்டிகை என்ற வார்த்தை இடம்பெறாத நிலையில் அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியானது பஸ்கா என்று பொதுவாய் குறிப்பிடப்பட்டிருக்கின்றதுமான வேத வாக்கியங்களில் இடம்பெறும் பஸ்கா என்ற வார்த்தையையும் நாம் குழப்பிக் கொள்ளக்கூடாது. அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியானது பஸ்கா என்று குறிப்பிடப்பட்டிருப்பதற்கு உதாரணமாக பஸ்காவை பலியிட வேண்டிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாள் வந்தது என்று நாம் வாசிக்கின்றோம். இன்னுமாக நண்பர் ஒருவரிடத்தில் கேட்கும்படிக்காக நமது கர்த்தர் சீஷர்களை அனுப்பின போது அந்த வீட்டு எஜமானை நோக்கி, நான் என் சீஷரோடு கூட பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் உம்மிடத்தில் கேட்க சொன்னார் என்று சொல்லுங்கள் என்பதாக நாம் வாசிக்கின்றோம். மீண்டுமாக பஸ்காவை ஆயத்தம் பண்ணினார்கள் என்று வாசிக்கின்றோம். ஆட்டுக்குட்டியை புசிப்பதற்கென நமது கர்த்தர் சீஷர்களோடு அமர்ந்த போது, நான் பாடுபடுவதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாயிருந்தேன். தேவனுடைய ராஜ்யத்திலே இது நிறைவேறும் அளவும் நான் இதை புசிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். லூகா எழுதின சுவிசேஷம் 22:7, 11, 11, 13, 15, 16 பஸ்கா ஆட்டுக்குட்டியை பார்க்கிலும் யூதர்களானவர்கள் இன்னமும் பஸ்கா வாரத்தை குறித்தே அதிகம் கவனிக்கிறவர்களாக இருப்பினும், நாமும் நமது கர்த்தர் மற்றும் அப்போஸ்தலர்களுடைய மாதிரிக்கு இசைவாக உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டிக்கு நிழலான மற்றும் உலகத்திற்கு முன்னதாகவே கடந்து போகப்படுகின்றவர்களாகிய அல்லது தப்புவிக்கப்படுபவர்களாகிய முதற் பேரானவர்களின் சபையாகிய இப்பொழுது விசுவாசிக்கின்ற நாம் யாருடைய தெளிக்கப்பட்ட இரத்தத்தின் கீழ் காணப்படுகின்றோமோ அவருக்கு நிழலான ஆட்டுக்குட்டியின் மீது விசேஷித்த கவனத்தை கொண்டிருக்கின்றோம். யூதர்களுக்கான தேவனுடைய ஏற்பாடுகளானது நிழலானவைகளாகவும், நிஜமான அல்லது ஆவிக்குரிய இஸ்ரேலர்களாகிய நமக்கு விலையேற பெற்ற பாடங்கள் நிரம்பினவைகளாகவும் காணப்படுகின்றன. நிழலில் கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மத்தியில் இரண்டு மாபெரும் மதம் சார்ந்த நிகழ்வுகளை அருளியிருந்தார். ஒன்று மத சார்பற்ற ஆண்டினுடைய துவக்கத்திலும், மற்றொன்று மத சார்புடைய ஆண்டினுடைய துவக்கத்திலும் கொடுத்திருந்தார். மத சார்புடைய ஆண்டானது வசந்த இளவேநீர் காலத்தில், இளவேநீர் சம இரவு பகல் நாளை தொடர்ந்து வரும் முதல் அமாவாசையிலிருந்து எண்ணப்படுகின்றது. கிட்டத்தட்ட April 1 ஆனால் சூரிய மற்றும் சந்திர காலத்தின் அடிப்படையில் வேறுபடுகின்றதாய் இருக்கும். இது தொடர்புடையதாகவே, அதாவது அவர்களது மத சார்புடைய ஆண்டினுடைய துவக்க காலத்தில் கர்த்தர் பஸ்காவை நியமித்தார். அதாவது பஸ்கா ஆட்டுக்குட்டியானது அடிக்கப்படுதலும் புசிக்கப்படுதலும் 14 இடம்பெற வேண்டும் என்றும், இதை புளிப்பில்லாத அப்ப பண்டிகையினுடைய பஸ்கா வாரமானது தொடர வேண்டும் என்றும் நியமித்தார். யூதர்களுடைய மத சார்பற்ற ஆண்டானது 6 பிற்பாடு 7 கிட்டத்தட்ட October 1 துவங்குகின்றது. இந்த மத சார்பற்ற ஆண்டு தொடர்புடையதாகவே கூடார பண்டிகை தொடர்பாக பாவ நிவாரண பலிகள் நியமிக்கப்பட்டன. இத்தருணத்தின் போது இஸ்ரேலர்கள் எகிப்தை விட்டு கானானுக்கு போகும் வழியிலான தங்களது வனாந்தர பிரயாணத்தை நினைவு கூர்ந்தார்கள். இந்த இரண்டு மாபெரும் மதம் சார்ந்த ஆசரிப்புகளும் ஒரே பாடத்தினை வெவ்வேறு கோணங்களில் அடையாளப்படுத்துகின்றன. முதலாவது ஆசரிப்பானது மிகவும் குறிப்பாக முதற் பேரானவர்களின் கடந்து போகுதலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றதா இருக்கின்றது. இந்த முதற் பேரானவர்கள் பின்னர் ஆசாரியத்துவ பொறுப்பினை பெற்றுக்கொண்டதான லேவி கோத்திரத்தினால் அடையாளப்படுத்தப்படுகின்றனர். இந்நிழலானது மோசேயை உள்ளடக்கினதான இந்த ஆசாரிய கோத்திரத்தின் வாயிலான இஸ்ரேல் அனைத்திற்குமான விடுதலையும் கூட அடையாளப்படுத்துகின்றது என்றாலும், இந்நிழலானது விசேஷமாக குறிப்பாக முழுமையாக முதற் பேரானவர்களாகிய ஆசாரிய கோத்திரத்தினுடைய விடுதலையை ஆசீர்வாதத்தை மாத்திரமே கையாளுகின்றதா இருக்கின்றது. ஏழாம் மாதத்தின் நிழலானது மிக குறிப்பாக முழு உலகத்தினுடைய பாவங்களுக்கான நிவாரணத்தை, மன்னிப்பை மற்றும் தேவனுடன் ஒப்புரவாக விரும்பும் மனுக்குலம் யாவருடைய ஒப்புரவாகுதலை தெரிவிக்கின்றதா இருப்பினும், இந்த பாவ நிவாரண நாளினுடைய பலியில் சபையினுடைய பாவங்களுக்கான பாவ நிவர்த்தியானது பாவ நிவாரண நாளினுடைய முதலாம் பலியினால் அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதாலும், பொதுவான உலகத்தினுடைய பாவங்களுக்கான பலியானது இரண்டாம் பலியினால் அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதாலும், உலகத்தின் மீது ஆசீர்வாதம் கடந்து வருவதற்கு முன்னதாக சபையினிடத்தில் தேவனுடைய விசேஷித்த தேவ தயவானது கடந்து வருவது தெரிவிக்கப்படுகின்றது. நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே என்ற அப்போஸ்தலனுடைய வார்த்தைகளில் பொதுவாய் உணர்ந்து கொள்ளப்படாத ஆற்றலும் அர்த்தமும் காணப்படுகின்றது. 1 கொரிந்தியர் 5:7. நம்முடைய கர்த்தர் உலகத்தினுடைய பஸ்காவாயிராமல் சபையினுடைய பஸ்காவாக காணப்படுகின்றார். இஸ்ரேல் அனைத்தும் மனுக்குலத்தின் உலகத்திற்கு அடையாளமாய் காணப்படுகின்றனர் மற்றும் ஜனங்கள் அனைவருடைய அடிமைத்தனமானது மனுக்குலம் முழுவதும் பாவம், மரணம் மற்றும் நிழலில் பார்வோன் எனும், நிஜத்தில் சாத்தான் எனும் மாபெரும் விசாரணைக்காரன் கீழ் அடிமைப்பட்டிருப்பதை அடையாளப்படுத்துகின்றதா இருக்கின்றது. அனைவருமே விடுவிக்கப்பட வேண்டும் என்பதே விருப்பமாக காணப்பட்டது மற்றும் கர்த்தருடைய ஏற்பாடானது அனைவரையும் இறுதியில் விடுவிக்க போகின்றது. இதையே அப்போஸ்தலன் பின்வருமாறு எழுதுகையில் விவரிக்கின்றார். சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும். ஆனால் அப்போஸ்தலன் தவிப்பவர்களை இரண்டு வகுப்பார்களாக பிரிக்கும் வண்ணமாக தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு காத்து கொண்டிருந்து இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. ரோமர் 8:19-22 என்று கூறுகின்றார். இங்கு அவர் சாத்தானுடைய அடிமைத்தனம், பாவத்தின் வல்லமை மற்றும் மரணத்தின் வல்லமை நின்று செய்யும் மனுக்குலத்தின் உலகத்தினுடைய விடுதலையானது உலகத்தினை ஆளுகை செய்யும் தேவனுடைய ராஜ்யம் என மகிமையிலும் வல்லமையிலும் கிறிஸ்து மகிமையடைந்த சபையினுடைய வெளிப்படுதல் மூலமாக மாத்திரமே வரும் என்று குறிப்பிடுகின்றார். முதற் பேரான சபையானவளின் தற்காலத்தினுடைய நிலையினை குறித்தும் அப்போஸ்தலன் பின்வருமாறு குறிப்பிடுகின்றார். அதுவுமல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவீகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளேயே தவிக்கிறோம். ரோமர் 8:23. 2 வகுப்பாருக்கும் தவிக்கும் அனுபவம் காணப்படுகின்றது மற்றும் 2 வகுப்பாருக்கும் காத்திருக்கும் அனுபவங்களும் காணப்படுகின்றன. ஆனால் அவர்கள் வெவ்வேறு காரியங்களுக்காகவும் காத்திருக்கின்றனர். முதற் பேரான சபையானவள் முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கெடுப்பதின் வாயிலாக கிறிஸ்துவின் சரீரம் என அவளது விடுதலைக்காக காத்திருக்கின்றாள். பூமியின் குடிகள் அனைத்தும் ஆசீர்வதிக்கப்படத்தக்கதாகவும் தெய்வீக நிபந்தனைகளின்படி தெய்வீக தயவை விரும்பும் யாவரையும் தூக்கிவிடத்தக்கதாகவும் சபை வகுப்பார் பூர்ணமடைந்து மகிமையடைந்து அதிகாரம் பெற்றுக்கொண்டு தங்கள் பிதாவினுடைய ராஜ்யத்தில் சூரியனை போல் பிரகாசிப்பதற்காக தெய்வீக வாக்குத்தத்தத்தின்படி உலகமோ காத்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது நிழலை பார்க்கலாம். இஸ்ரேலர் அனைவரும் சங்கார தூதனால் ஆபத்தில் காணப்படாமல் மாறாக முதற் பேரானவர்கள் மாத்திரமே காணப்பட்டார்கள் என்பதையும் கவனியுங்கள். எகிப்தியர்களின் முதற் பேரானவர்கள் மாத்திரமே சங்காரம் பண்ணப்பட்டனர். ஆகையால் இஸ்ரேலின் முதற் பேரானவர்கள் மாத்திரமே தப்புவிக்கப்பட்டனர் அல்லது கடந்து போகப்பட்டனர். ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தினால் பாதுகாக்கப்பட்டவர்களாகிய இந்த முதற் பேரானவர்களை கர்த்தர் விசேஷமாக தம்முடையவர்கள் என்று குறிப்பிடுகின்றார் மற்றும் இவர்களை பிரித்து விசேஷித்த சொந்த ஜனங்கள் என வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் அனைத்து கோத்திரங்களிலும் உள்ள முதற் பேரானவர்களுக்கு பதிலாக லேவி கோத்திரமானது கர்த்தரினால் எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்த கோத்திரத்தினை விசேஷமாய் தம்முடையவர்கள் என அவர் ஏற்றுக்கொண்டார் மற்றும் இவர்கள் நிழலில் விசுவாச வீட்டாரை அடையாளப்படுத்துகின்றவர்களாய் காணப்பட்டனர். இந்த விசுவாச வீட்டாரில் இருந்து அடுத்ததாக நமது பிரதான ஆசாரியனாகிய கிறிஸ்துவுக்கும் அவரது சரீரமாகிய சபை எனும் உடன் ஆசாரியர்களாகிய ஆசாரிய கூட்டத்தாருக்கும் நிழலாய் காணப்படும் ஓர் ஆசாரிய குடும்பத்தினர் தெரிந்தெடுக்கப்பட்டனர். ஆகையால் இப்படியாய் காரியங்களை தெளிவாய் பார்க்க முடிகின்றவர்களால் பஸ்காவானது விசுவாச வீட்டாருடன் மாத்திரமே தொடர்புடையதென கண்டுகொள்வார்கள். இதற்கு இசைவாக பார்க்கையில் ஆட்டுக்குட்டியினை புசிக்கும் காரியத்திற்கு நிஜமான கர்த்துடைய ராபோஜனமானது உலகத்திற்காக ஏற்படுத்தப்படாமல் விசுவாச வீட்டாருக்கென்று முழுமையாகவும் தனிப்பட்ட விதத்திலும் நிறுவப்பட்ட ஒன்றாய் காணப்படுகின்றது. பண்டிகையை ஆசரிக்க கடவோம். நிழலில் ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுவதையும் அதன் இரத்தமானது வீட்டினுடைய நிலைக்கால்களிலும் மேற்சட்டங்களிலும் தெளிக்கப்படுவதையும் அதன் மாம்சமானது கசப்பான கிரைகளுடன் புசிக்கப்படுவதையும் காண்கையில் இவைகளின் நிஜத்தை பார்க்கையில் கிறிஸ்துவே நிஜமான ஆட்டுக்குட்டி